السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله مولانا العظيم. غنيتكم மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமான இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்று கொழும்பில், குறிப்பாக நிமல் ரோட் மஹல்லாவிலும், காத்தாங்குடி இன்னும் பல பகுதிகளில் தெளிவாக மிக குறுகிய நேரத்தில் குறை தென்பட்டதை அடிப்படையாக வைத்து இன்றைய நோன்பை எடுப்பது மிக இலகுவாக அமைந்தது. குறை தென்படக்கூடிய சாத்தியக்கூறான நாட்களில், குறை பார்க்க வேண்டிய நாட்களில், அந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பலரும் அதை தன்னுடைய வெற்று கண்களால் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தீர்மானம் எடுப்பது மிக லேசாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் கவனமின்மையாக இருந்தால் நிச்சயமாக தென்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவர் அதுக்காக நேரத்தை ஒதுக்கி, அந்த நேரத்தை விளங்கி போய் நின்று பார்த்தால்தான் அது அவருக்கு தென்படும். நிமல் ரோட்ல ரெண்டு சகோதரர்கள் தொழுதொன்ன போய் அதுக்காக நின்று அதை அவர்கள் அவதானித்த காரணத்தினால் அவர்களுக்கு தென்பட்டது. காத்தாங்குடியில் ஒரு குடும்பம், ஒரு ஆளின் அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் அதுக்கு கவனம் செலுத்தினார்கள், அவர்களுக்கு தென்பட்டது. நோம்புடைய மாதத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஷரியத்தில் ஒரு சாட்சி போதுமாக இருக்கும். பெருநாளுடைய விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு சாட்சி தேவைப்படும். ரமலானுடைய ஆரம்பத்துக்கு மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாட்சியுடன் ரமலானுடைய ஆரம்பத்தை செய்ய முடியும் என்ற இந்த ஒரு லேசை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு இபாதத்தை ஆரம்பிக்கணும், அந்த இபாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு சாட்சி வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த அமலை செய்யலாம். ஷரியத்தில் ரெண்டு சாட்சி என்பது மிக பிரதானமான ஒரு சட்டமாக கருதப்படுகிறது. குடுக்கல் வாங்கல், திருமணம், திருமணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ரெண்டு சாட்சி. சில விஷயங்கள் இருக்குது அந்த பெண்களோடு மட்டும் சம்பந்தப்படுவது, சில விஷயங்கள் இருக்குது ஆண்களோட பெண்ணோட சம்பந்தப்படுறது, சில விஷயங்கள் இருக்குது அது ஆண்களோட மட்டும் சம்பந்தப்பட்டது. உதாரணமாக ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றுறது, இது ஆண்களோட சம்பந்தப்படக்கூடிய விஷயம் ஒன்று அல்ல. பால் ஊட்டக்கூடிய அந்த நிகழ்வை நாலு ஆண்களுக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். கணவனுக்கு பார்க்கலாம், அது இல்லாம ஒரு தகப்பன் கூட அதை பார்க்க மாட்டார். சகோதரர் கூட. அப்ப ஷரியத் இந்த இடத்துல பெண்களுடைய சாட்சியை தான் அங்கு கேட்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாலு பெண்கள் இதை காண வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பிரச்சனை எங்க உண்டாகும்? ஒரு மையத்தூட்டில், ஒரு கல்யாண பங்கன்ல குழந்தைகள் கத்தி கதறி கொண்டிருக்கிறதுல யார் சரி ஒரு புள்ள எடுத்து அந்த பால் குடிக்கிற குழந்தை 6 மாசம் தாயான ஏதோ சுகீனமாக இருக்கிறாங்க அல்லது வேற மையத்துல அப்படி கஷ்டத்துல இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அந்த புள்ளைய அமத்திரத்துக்காக வேண்டி சில நேரத்துக்கு பால் கொடுக்கிறது. இந்த பால் கொடுத்துட்டா அந்த புள்ள அந்த பால் கொடுத்தவளுக்கு மகனை போல ஆகிருச்சு, அவளுடைய பிள்ளைகளுக்கு மகனமாக ஆகிருச்சு. அப்படின்னா ஃபாத்திமா என்ற பெண் அப்துல்லா என்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள். எந்த உறவும் கிடையாது ஃபாத்திமா என்ற பெண் அப்துல்லாவுக்கு. ஃபாத்திமாவுக்கு ஜெய்னப் என்ற ஒரு மகள் இருக்குது. இந்த பால் கொடுத்த காரணத்தினால் ஃபாத்திமாவுடைய மகள் ஜெய்னப் இந்த அப்துல்லா கல்யாணம் முடிக்கிறது ஹராமாக இருக்கு. அவர் பால்குடி சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் போல பால்குடி சகோதரர் என்ற ஒரு நிலைமைக்குவர் ஆளாகிறார். அவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் என்றாலும் ரெண்டு பேரும் உண்டா? சகோதரர் எப்படி சகோதரோட சேர்ந்து போகலுமோ, மகரமாக ஒரு பிரயாணம் செய்யலுமோ அந்த சட்டம் எல்லாம் இங்க. எப்படி சகோதரரை கல்யாணம் முடிக்க இயலாதோ அதே போல ஜெய்னபுக்கு, ஃபாத்திமாவுடைய மகள் ஜெய்னபுக்கு ஒரு புறத்தில் உள்ள அப்துல்லாவை கல்யாணம் முடிக்க இயலாது. ஏன்? பால்குடி சகோதரா. இப்ப இந்த ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் கல்யாணம் ஒன்று நடந்துச்சு மக்கால. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, கணவன் மனைவியை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன். அரபுலகத்தில் இது பழக்கமாக இருந்தது. ரசல்லா அலி சொல்லம் அவர்கள் கூட ஹலீமா சாதியா கிட்ட பெற்றெடுத்தது ஆமினா, ஆனா பால் கொடுத்தது ஹலீமா, பால் கொடுத்தது சுவைபியா, அபு லஹபுடைய அடிமை பெண் நபி அவர்களுக்கு பால் கொடுத்திருக்கிறார். அரபுலகத்தில் இந்த பழக்கம் இருந்தது. மற்றவர்கள் வளர்ப்பு தாய்மார்கள் எடுத்து பால் கொடுப்பார்கள். அப்ப ஒரு பெண்மணி வந்து சொல்ற, நீங்க கல்யாணம் முடிச்ச இந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் சிறு வயதுல பால் ஊற்றி இருக்கிறேன். அப்ப கல்யாணம் முடிக்கிறது கூட, ஆனா சொல்றது ஒரு பெண் தான். ஆனா இந்த சஹாபிக்கு அது பெரிய ஒரு கவலையாக பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா நான் என் சகோதரி எப்படி கல்யாணம் முடிக்கிறது? அவர் மக்கால இருந்து மதீனாக்கு இந்த விஷயத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்து போனார். மக்கால இருந்து யார் சொல்லலாம், நான் மக்கால இருந்து வந்திருக்கிறேன். எத்தனை நாள் எடுத்திருக்கு? 9-10 days. இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்றதுக்காக மக்கால இருந்து நம் கபி இடத்துல மதீனாக்கு போகிறோம். இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டதற்கு பிறகு நீங்க எப்படி சேர்ந்து வாழையிலும் நீங்க தெரிஞ்சிருங்க, நீங்க தெரிஞ்சிருங்க. இது ரசூலுல்லாஹி செல்லம் சஹாபாக்களுடைய பெண்களுக்கு கொடுத்த சட்டம், பெண்களுக்கு கொடுத்த சட்டம். அதனால ஒரு பெண் என்றாலும் இதுல அனுமதிக்கலாம் என்ற ஒரு இது இருக்கிறது. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் பேணுதலுக்காக, மற்ற ஷஹாதத்துடைய ஒழுக்கத்துக்காக 4 பெண்கள் இது வந்து சொன்னால்தான் இந்த காலத்துல இது மகளாக என்ன, இது சட்டம் மிக பாரதூரமானது. ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, ஷஹாதத் ஒன்றுக்கு சாட்சி சொல்வது மிக பிரதானமானதாக இருக்கும். ஒரு சஹாபி ஹுசைமா பின் சாபித், குர்ஆனுடைய ஆயத்துகள் எழுதப்பட்டது, குர்ஆனுடைய ஆயத்துகள் எழுதப்பட்டது, குர்ஆனுடைய ஆயத்துகள் எழுதப்படக்கூடிய நேரத்தில் உமர் ரழியல்லாஹு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கும் ரெண்டு ஷாஹிதுகள், ரெண்டு சாட்சிகள் வரணும், அதை ப்ரூவ் பண்றோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் வந்து மிச்ச அச்சுறுத்தல் பண்றார். ஓ முஹம்மத், நீங்க என்னோட கடன் எடுத்திருக்கிறீங்க, சல்லியதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாதா தந்துட்டே கடன். இப்ப அவன் இன்னும் பயமுறுத்துகிறான். என்ன பயமுறுத்துகிறான்? கடன் வந்து நீங்க தந்துட்டு சொல்றீங்களே, யாரு சாட்சி? நபி அவர்கள் அந்த கடனை கொடுக்கும் பொழுது யாரையும் சாட்சி வச்சு கொடுக்க, இது ஷரியாவுடைய ஆரம்ப காலங்களில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சஹாபி ஹுசைமத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன். நபி அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று, திடீர்னு ஒருவர் வந்து அந்த யூதி ஓட ஆரம்பிச்சு, அவன் அவனுக்கு தெரியாத யாரும் இங்க, அவன் நபி அவர்களை இன்னும் அச்சுறுத்தி மன பணத்தை பறக்கி பார்த்தான். நபி அவங்க சொல்லிட்டாங்க, நான் தந்துட்டேன். பின்னால திரும்பி பார்த்தா யாருன்னு, ஹுசைமா. ஹுசைமா, நான் கொடுக்கும் பொழுது நீ இருக்கலையே அப்பா, நீ எப்படி சாட்சி சொன்னான்னு கேட்டான். யார சொல்லலா, நான் கொடுத்தேன் என்று நீங்க சொல்றதே சாட்சி தான். இதை விட வேற என்ன வேணும்? நபி அவங்க சொன்னாங்க, இதுக்கு பிறகு ஹுசைமா ஒருவருடைய சாட்சி ரெண்டுக்கு சமமாக இருக்கு. உலகத்துல எந்த வலி எந்த மனிதர் வந்து சொன்னாலும் நான் ஒன்றுக்கு ரெண்டு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர் பெரிய வலியாக, பெரிய குத்துபாக, அல்லாஹுடைய நேசராக, அவர் பெரிய முக்தியாக, பெரிய ஆலிமாக, ஹதீஸ்ல பேர் எல்லாம் இருக்கிறார். இல்ல, உங்களோட சாட்சி எங்களுக்கு சரிவராங்க. அலி ரழியல்லாஹு அவர்களுடைய கவசம், அவர்களுடைய ஒரு ஆயுத கவசம் உண்டு, ஒருவன் திருடினொன்னு அலி ரழியல்லாஹு பார்த்தாங்க, ஓஹோ, இந்த கவசத்தை திருடி இருக்கிறானே என்று அலி ரழியல்லாஹு அவர்கள் அதை எடுக்க பார்க்க சொன்ன, இது என்ன, நீங்க எப்படி இது உங்களோட சொல்றீங்க, என்ன ப்ரூஃப்? அலி ரழியல்லாஹு தான் கலீஃபாவா, அமீரா, பிரசிடண்டாக, கிங்காக, தலைவராக இருக்கிறாங்க. ஆனா போஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும் இது என்னதான் இல்லை, அவன் போஸ் பண்ணி எடுக்கலை. என்ன அவன் டிக்ளைன் பண்றான், இது என்ன, அவன் எப்படி அவர்கிட்ட போயிட்டு பறிக்கிறது, பறிக்கிறார். வாப்போ, யாருக்கிட்ட? ஜட்ஜ் கிட்ட போ. ஜட்ஜ் போனோம்னு கேட்ட முதல் கேள்வி, இதுக்கு சாட்சி இருக்குதா? எத்தனை சாட்சி? ரெண்டு சாட்சி. இதுதான் ரெண்டு சாட்சி. பெருநாள் வரக்குள்ள ரெண்டு சாட்சி வேணும். நேற்று எங்களுக்கு ஒன்று இருந்தாலும் முதலாவது காத்தாங்குடியில் இருந்தா எங்களுக்கு வந்துச்சு தகவல். அப்ப ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு எக்ஸெப்ட் பண்ணலாம். ஆனா எக்ஸெப்ட் பண்றதுக்கு சாட்சி சொல்றவர் யாருன்னு டெலிபோன்ல பாக்கலுமா, ஸ்கைப் வச்சு பாக்கலுமா, அவர் யாருன்னு? அப்ப அவரை அங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அப்ப காத்தாங்குடி ஜமியத்துலமாக நாங்க பொறுப்பு கொடுத்தோம், அவரை நீங்க விசாரிங்க. சும்மா பார்த்தேன் சொல்லி டைம் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் பார்த்தேன்னு சொன்னா, நேற்று 47 மினிட்ஸ், 47 மினிட்ஸ்க்கு பிறகு பார்த்தாருந்தா, அது முந்தி பார்த்தாருந்தா, அப்ப அவருடைய டைமிங் கொஞ்சம் கேட்டு ஆள் யாரு சாட்சி சொல்றா, அதுக்கும் சில ஒழுங்குகள். குடிக்காரரா இருக்கிறார், ரோட்ல போயிட்டு என்னமோ கண்டுட்டாரு, அவரு சொல்றாரு சாட்சி ஏற்றுக்கொள்ளலுமா? தொழுகையே இல்லை அவருக்கு, கண்ணு சொல்றாரு ஏற்றுக்கொள்ளலுமா? அவ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம். சில நேரம் ஒரு கண்ட்ரவர்சியான இஷ்யூவாக மாறிடும். சில இடத்துக்கு இந்த சாட்சி சொல்றது காண முடியாத நேரத்தில் கண்ணன் சொல்றாங்க. இன்னைக்கு யாரும் முந்தைய காலத்துல போல தொழுகைய நாங்க எல்லாரும் இந்த சூரியனை பார்த்துதான் செய்யறோம்னு சொல்றது இல்லையே, எல்லாம் டைம் டேபிள் போன்ல அதுல இதுல எல்லாம் டைம் டே. ஏற்கனவே வருஷக்கரை 25 வருஷத்துக்கு தொழுகை நேரம் போடப்பட்டிருக்கிறது. ஆனா புறையுடைய விஷயத்துல குறிப்பாக புறைய காணணும், கண்களால காணணும் என்ற. ஆனா காணக்கூடியவர் எப்படி இருக்கணும், சாட்சியத்தில் இருக்கணும். இதாக பிரதானமான வரக்கூடிய பெருநாளை நிர்ணயிக்கிறதுக்கு ரெண்டு சாட்சி தேவைப்படும். ரெண்டு சாட்சி, இன்றைக்கு ஒரு சாட்சியும் போதுமாக இருக்கும் அல்ஹம்துலில்லா. ஒரு சாட்சியை நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கக்குள்ள இங்கிருந்து எங்களுக்கு ரெண்டு சாட்சி கிடைக்குது. அப்ப மூணு சாட்சியா இருக்கு, அதுக்கப்புறம் 4, 5, 6 அப்ப அல்ஹம்துலில்லா எங்களுக்கு விஷயம் லேசா. நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, அலினுடைய நானுடைய கவசத்தை திருடுற இடத்துல அலி சொன்னாங்க எனக்கு ரெண்டு சாட்சி இருக்குது. யாரு? ஒருவர் என் மகன் ஹசன், இரண்டாவது என் அடிமை. சொன்னாங்க உங்களோட அடிமையில சாட்சி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும், உங்களோட மகன் சாட்சி ஏற்றுக்கொள்ளலாம். போ, அவ இன்னொருவர் வேணும், இன்னொருவர் இல்ல, அப்ப உங்களோட இல்ல, அவர் இதுதான் இஸ்லாம், இதுதான் நீதம், இதுதான் சாட்சியுடைய. இது இது ஒரு சப்ஜெக்ட். ஒரு மனிதர் இப்ப கண்டேன் என்று சொல்றாரு, அவரை பார்த்தா கண்ணாடி போட்டிருக்கிறாரு, அவருக்கு இங்கே கிட்டே விளங்குது இல்ல. ஒரு காலிக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்க சாட்சி சொன்னவர் இங்க வாங்கண்டே கூப்பிட்டுதான் என்ன செய்யணும், அந்த ஜட்மெண்ட் கொடுக்கணும். இவாதத்திலையா 20 லட்சம் மக்களுடைய நோக்கம். அப்ப ஒருத்தருக்கு சாட்சியம் வச்சு சொல்லக்குள்ள அவருடைய கண்ணே சரியா விளங்குது இல்லடா. ஒருத்தருக்கு சொல்லுமே இவருடைய கண் பார்வை சரியில்லை, இவருக்கு அங்க பாத்திருக்க வாய்ப்பு இல்லன்னு சொன்னா. அவ இப்படிதான் சில விஷயங்கள்ல நேற்று எங்களுக்கு மிச்சம் சீக்கிரமாக நாங்க ஒரு 1/2 hour நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம். ஏன் எங்களுக்கு நேற்று 47 minutes, அடுத்தது 1 to 10 சாட்சி எல்லாரையுமே உள்ளமாக்கல். அந்தந்த இடத்துல நாங்க சில ஊர்களுக்கு ஆள் அனுப்புறது, எங்க சாத்தியம் இருக்குதோ அங்க. பொதுவாக நிமால் ரோட் பள்ளிக்கிட்ட எங்களுக்கு எப்பயுமே தெரியப்படுறது அந்த இடத்துல. நேற்று பகல் நேரத்துல மந்தமாக இருந்துச்சு, மகரிபாக்குல நல்ல சூரியன் தெளிவாகிச்சு. அப்ப அந்த மந்தாரம் வந்து இல்லாமல் போச்சு. அப்ப இங்க பார்க்கக்கூடிய சாத்தியக்கூடிய ஜஸ்னால காத்தாங்குடியில திருங்கமலையில சில நேரத்துக்கு மலையாக இருக்கும், விளங்காது வேறுவல பகுதியில. அவ மலையாக இருந்தா நேற்று இந்த சாட்சி கண் தென்படாம இருந்தா அன்னைக்கு நோம்பு இருக்க மாட்டேன். அப்ப நாங்க 30 ஷாபானாக சவுதியும் 30 பூர்த்தி செஞ்சது போல நாங்களும் பூர்த்தி செய்ய வேண்டிய, அப்ப நாளைக்குதான் நோம்பு எடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். அப்பதான் மக்கள் சும்மா வீணாக பதறிக்கொள்றது. ஓஹோ அவங்க எடுத்துட்டாங்க, இவங்க எடுத்துட்டாங்க, இந்த ரூலிங், இந்த சிஸ்டம், இத்தனை வருஷமாக ஒரு அமல் செய்யப்படுகிறது, இதெல்லாம் கவனத்துக்கு எடுக்கிறது இல்லை. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத்துகளை அதனுடைய ஒழுக்கத்தின்படி, அதுக்குரிய அந்த சட்டத்தின்படி, ஒரு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பாருங்க, அலி ரலியல்லாஹு போன்ற கலீஃபா அவர்களுக்கு கூட அங்க ரெண்டு சாட்சி இல்லாத நேரத்தில் அதை விட்ரோ பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று உண்டாகிறது. விட்ரோ பண்ண வேண்டிய அவர் ஒரு ஒரு அமீர் எப்படி அவருக்கு அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தாராள தன்மை இருக்குதையே. இது ஷரியத், இது மார்க்கம், இது தீன் என்று வரக்கூடியது. அதனால எங்களுடைய எந்த ஒரு காரியமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய விதத்தில், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய அந்த திருப்தி அடையக்கூடிய விதத்தில். ஆக நாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபலயஸும், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் சொல்றாங்க. ரமலானுடைய மாதத்தை எப்படி அடைகிறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஸௌமுல் ஃபயத்தி வஅஃத்ர், பார்த்து விடுங்க, பார்த்து விடுங்க. அவங்க பார்க்கக்கூடியவர் எப்படி இருக்கணும், பார்க்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு போய் பேசுறது சகஜமாக சிலர் ஒருத்தர் போன் பண்ணி சொல்லி இருக்கிறார், நேற்று அந்தில அந்த டெலிபோன் நம்பர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணினாங்க. நான் எத்தனை மணிக்கு சாட்சி சொல்ல, பெரிய மல்லிக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறார், நான் எத்தனை மணிக்கு சாட்சி சொல்ல. அப்ப நீங்க எந்த நம்பர்ல இருந்து பேசுறீங்க? இங்க ரெக்கார்ட் ஆக இல்லை. அவர் நம்பரை கொடுத்து அவர் ட்ரேஸ் பண்ணினா அப்ப அவரு எத்தனை மணிக்கு சாட்சி சொல்லன்னு கேட்கிறாரு. அவர் அந்த டைமை விளங்கிட்டு அவர் போய்க்கு கண்ணுன்னு சொல்ல. இது பயங்கரமான பாவம். இந்த பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு என்னைய கனவுல கண்டே என்று போய் சொன்னாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்க, தன் இருப்பிடத்தை சிலருக்கு சும்மா மக்களிடத்துல செல்வாக்கு அதிகரிச்சு கொள்ள நாலு பேரை வச்சு சொல்றது, ஓஹோ நான் நபிய கண்டேன். ஏன்னா அவரை பெரிய மனிதனை பார்ப்பாங்க, அந்த அந்த செல்வாக்க பெற்றுக்கொள்றது. இது ஒரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் திருப்திப்படுத்த, யாருக்கும் ஒரு விஷயத்தை சாதிச்சு கொடுக்க பொய்ய சொல்லி மனிதன் உண்ட அடையறத்துக்கு ஒரு நாளும் முயற்சி எடுக்க கூடாது. அது பெரும் பாவத்துல சேரும். ஷாதத்து பொய் சாட்சி கியாமத்துடைய அடையாளங்கள் உண்டு என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு, பொய் சாட்சி சொல்றது. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் தந்திருக்கிறார், ரமலானுடைய இந்த நோம்பு தந்திருக்கிறார். நோம்பு என்பது ஒரு சிறப்பான வணக்கம். இதுல மனிதனுடைய உடம்பு ஆல செய்யக்கூடிய வணக்கங்கள் ஆக ஒரு சிறந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சில இபாதத்துகளை வித்தியாசமானதை பாருங்க. ஹஜ்ஜுக்கு போனா எஹ்ராம் ஒரு தனி பாதம், ரமியுல் ஜமரா ஜமராத்துக்கு கல்லு அது ஒரு தனி பாதம், குர்பான் அது ஒரு தனி பாதம், சஃபா மர்வாவுடைய சாய் அது ஒரு பாதம், தவாஃப் தவாஃப் அது ஒரு தனி பாதம். வித்தியாசமான இடங்கள்ல நேரத்துல காலத்துல வித்தியாசமான இபாதத்துகள் எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர், அது அந்த நோம்புடைய அந்த அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ஜகாத்துல் ஃபித்ர். அதுபோல நீங்க ஒரு டன் அரிசி கொடுத்தாலும் அது ஜகாத்துல் ஃபித்ர். நோம்புல போகக்கூடியவர்கள் மினா அரபா முஸ்தலிஃபா போறாங்க. மினா அரபா முஸ்தலிஃபா, மினா அரபா முஸ்தலிஃபாக்கு போறது இருக்குது. இந்த மினா அரபா முஸ்தலிஃபா போறது சும்மா ஒரு சைட் சீயிங், ஒரு விசிட்டாக இருக்குமே தவிர அதோட சம்பந்தப்பட்ட இந்த இபாதத்து வாங்க எத்தண்டைக்கு தான் மினா உடைய இந்த இபாதத்தை அமலுக்கு வாங்க எத்தண்டை. அது 13 முடிஞ்சிடும். நிலையத்துக்கும் மதிப்புக்கும் உடைய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம் ஃபஸ்அலு அல்ல திக்ரி இன்குந்தும் லா தஅலமூன், அறியாதவைகளை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். சிறப்பான ரமலானுடைய மாதத்தை நாம் நேற்று இரவு எப்படி தீர்மானித்தோம் என்ற சில விடயங்களை நான் சுமார் ஒரு 20-25 நிமிஷமாக உங்கள் முன்னிலையில் விளங்க வைக்கிறேன். இப்பொழுது நான் குறிப்பிட விழும்போது இல்ம் என்ற அல்லாஹ் நம்மிடத்தில் அதிகமாக ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவது குர்ஆனில், அது இல் குல் ரப்பி ஜித்னி இல்மா, உலகத்தை அல்லாஹ் அழகாக்கிட்டா என்றுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆகிரத்தி ஹஸன, உலகத்தை அதிகமாகத்தா என்று கேட்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்லல, உலகத்தை அழகாக்கிட்டா வியாபாரம், தொழில், குடும்பம், இல்லற வாழ்க்கை, குழந்தைகள், மனிதனுடைய தேவைகள் அனைத்தும் அழகாக இருக்கணும் என்பது குர்ஆன் விரும்பக்கூடிய ஒன்று. அதுக்கு மனிதன் அல்லாஹ் இடத்துல கேட்கணும், இந்த துவாவை பாடமாக்கிக் கொள்ளணும். ஆனால் அதுலயும் ரெண்டு பகுதி ஆகிறதுக்காக தான். எல்லாம் உலகத்தை அழகாக்கிட்டா ஆகிறத்தையும் அழகா, ஆனா ஆகிறத்துடைய கேவல இழிவிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள் என்பதாக அதிலிருந்து பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கு. ஆகிறத்துக்கு ரெண்டு விஷயம், உலகத்துக்கு ஒரு விஷயம். ஆனால் அதிகரித்துக்கா என்று கேட்பது அந்த இல்மை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், அல்லாஹ் இந்த இல்மை எனக்கு அதிகமாக்கிட்டா என்றார். எந்த இல்மும் ஒன்றிருக்குது கலை, ஒன்றிருக்குது அறிவு. கலையில ஈடுபடுறதுல தேவைக்கேற்ப மனிதன் ஈடுபடணும். ஒரு டாக்டராக இருப்பது ஒரு ஊருக்கு கட்டாயம், ஒரு இன்ஜினியர் இருப்பது கட்டாயம், அதுல முஸ்லிம்கள் இருப்பது ஆக முக்கியம். இதுல மாற்று கருத்து, கலைகள் இருக்க வேண்டும். ஆனா இந்த கலைகளால இந்த கலையை எப்படி மனிதன் ஆக்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, இது ஆகிறத்துக்கு பயனுள்ளதாகவும் ஆக்கிக் கொள்ளணும். இந்த கலைகளை, இந்த புனூன்களை, இந்த கலைகளை மனிதன் ஆகிறத்துக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேணும். அதுல தேவை, சந்தர்ப்பம், காலம், அதுக்கேற்ப ஒவ்வொன்றும் கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொன்றும் கட்டாயமாக இருக்கும் சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் ஒன்றதுக்கு அல்லாஹ் நாடக்கூடிய இல், அதில் ஆக பொறுமதியானதான் குர்ஆனுடைய இல், ஹதீசுடைய இல், ஆகிறத்துடைய இல். இதெல்லாம் கலைகள், இது தேவை, விதிவிலக்கு கிடையாது, கட்டாயம். ஆனால் ஒரு மனிதன் கபர்ல கேட்கப்படக்கூடிய இல்ம், மன் ரப்புக, உமன் நபியுக, உமா தீனுக, உன் தீன் என்ன, உன் நபியா, உன்னுடைய ரப்பியா, இந்த அறிவை தான் நாம் அனைவர்களும் பெற்றுக்கொள்வோம். அதுக்கு பாடுபடணும், முயற்சி எடுக்கணும், தியாகம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இதனாலதான் மஸ்ஜிதுல இவ்வளவு மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாட்டிலே மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இதுல SLBCல பணிபுரியக்கூடிய சகோதரர்களும் பல வருடங்களாக இதை ஒரு சேவையாக எடுத்து, ஒரு தாவாவாக எடுத்து ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் கூலியை வழங்குவாராம். நான் இந்த சொல்ல விரும்பும் முக்கியமான விடயம், இல்முல் ஹால், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையான இல்ம ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளணும். இதுக்கு முன்பு நான் விவரித்தது பிறைக்கு சாட்சி தேவை, சாட்சியை பற்றி உள்ள விவரங்கள் எல்லாம் நான் முன்வைத்தேன். இப்ப நான் அதை மறுவா மீட்டுவதற்கு இல்லை. இல்முல் ஹால், சாபாக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நாங்கள் கடல் பிரயாணம் செய்கிறோம், அப்ப நான் கடல் தண்ணீர்ல உது எடுக்கலாமா என்று கேட்டார்கள். கடல் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த காலத்துல இப்படி ஸ்டாக் டேங்க் அந்த வசதிகள் எல்லாம் இருக்குல்ல, இருந்தும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமே மக்களுக்கு பிரமாண்டமான கப்பல் ஆயத்தப்படுத்தினார்கள், குர்ஆன் அதை சொல்கிறது. பல மக்களுடைய தேவைகள் எல்லாம் வச்சு, மிருகங்களையும் ஜோடி ஜோடிகளாக வைத்து இல்லாமல் இல்லை. ஆனா அந்த பிரயாணிகள் சகாபாக்களுக்கு அப்படி வசதி இருக்குல்ல, அதனால கேட்டார்கள், நாங்க கடல்ல உது எடுக்கலாமா? நபி அவர்கள் சொன்னார்கள், தண்ணீர் சுத்தம், அதுல செத்ததையும் உங்களுக்கு சாப்பிட முடியும். கடல்ல பெரிய மீன் செத்து இருக்குது, சின்ன மீன் உங்களுக்கு சாப்பிடலாமா? நபி அவர்கள் அதுக்கும் அனுமதி கொடுக்கிறார்கள். அவர் இதுக்கு சொல்றது இல்முல் ஹால், இந்த நேரத்துல எனக்கு இந்த அறிவு தேவை. ஒரு பெண்மணி கணவன் மௌத்தாகிட்டா, ரெண்டு மூணு நாள்ல நல்ல தன்னை அலங்காரம் செய்து ஆடை அணிந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்க வரும் பொழுது எப்படி ஒரு பெண் ஆயத்தமாக இருப்பாலும், அது மாதிரி கணவன் மௌத்தாகி மூணாவது நாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஒரு சாமி வந்து கேட்டா, என்னம்மா கணவன் மௌத்தாகி ரெண்டு நாளாக இல்ல, நீங்க உங்களை எப்படி அலங்கரிச்சு கொண்டிருக்கிறீங்க, இது நியாயமா என்று கேட்ட நேரம் அவர் சொன்னா, உங்களுக்கு தெரியுமா நான் வந்து பிரெக்னன்ட் ஆக இருந்தேன், கணவன் மௌத்தாகி அடுத்த நாளே என்ன குழந்தை கிடைச்சிருச்சு, உங்க குழந்தை கிடைச்சிட்டா இதுதான் முடிஞ்சிருச்சு. இது இல்முல் ஹால், அந்த நேரத்துல உள்ள சட்டத்தை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது, ஆக முக்கியமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு பஜார்ல போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் நீங்க இன்றைக்கு செஞ்ச வியாபாரம் சுத்த ஹராம். அவன் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர் அந்த வியாபாரத்துடைய சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரழியல்லாஹு அவர்களுக்கு அந்த முறைய சொல்லிக் கொடுத்தான். நபி அவங்க வந்தாங்க வீட்டுக்கு, யார் வீடு? பரீரா ரழியல்லாஹு ஆயிஷா ரழியல்லாஹு அந்த அடிமை பெண்ணுடைய வீடு. சாப்பிட எதுவும் இருக்குதா? ஓ யார் சொல்ல, சாப்பிடறதுக்கு இருக்குது. என்ன இருக்குதுமா? ஆற்றுச்சு இருக்குது. ஆனா சதக்கா, சதக்கால வந்த ஆற்றுச்சு. அப்படின்னா நீங்க ஒரு ஆடு அறுக்குறீங்க, எதுக்கு? அக்கி காப்பி, அதை எல்லாருமே சாப்பிடலாம். விதிவிலக்கு இல்லை. இவர் சாப்பிடணும், இவர் சாப்பிடக்கூடாது. நீங்க நபிக்கும் கொடுக்கலும், சஹாபிக்கும் கொடுக்கலும், வலிக்கும் கொடுக்கலும், ஏழைக்கும் கொடுக்கலும், தரவந்தரும் கொடுக்கலும். அக்கீகா, சந்தோஷமாக ஒரு விருந்துக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, சந்தோஷமா ஆடறது நேர்ச்ச நீயத்து சதக்கா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹதியா, தாராளமாக எல்லாரும். ஆனா ஒருத்தர் நீயத்து வைக்கிறார், யாருலாம் எனக்கு இந்த நோயாக இருக்குது, இந்த நோய் சுகமாகித்தான் நான் கொடுப்பேன், நான் வந்து எனக்கு இந்த தேவை நிறைவேறிட்டா நான் கொடுப்பேன், எனக்கு இந்த தொழில் கிடைச்சிட்டா. அப்ப இது ஒரு நேர்ச்சியாக மாறிடுச்சு. அது நபி சாப்பிட முடியாது, தனவந்தர்கள் சாப்பிட முடியாது, ஏழைகளுக்கு தான் அது போய். அப்படி ஒரு சதக்கா வந்திருக்குது, யாரா சொல்லலாம் அது உங்களுக்கு சாப்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட மாமிசம் தான் எந்த வீட்டில் இருக்குது, நீங்க இதை சாப்பிடலாமா என்ற இந்த கேள்வி அந்த பெண்மணி நபிக்கிட்ட எழுப்புறாங்க. நபி அவர்கள் அங்க சட்டம் சொல்லி கொடுக்கிறாங்க, லக்கி சதக்கா வலிய ஹதியா, இது உனக்கு சதக்கா, நீ எனக்கு தந்தா ஹதியா. கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக விரும்பக்கூடிய அறிவு இல்முல் ஹால் அந்த நேரத்துக்குரியது. உம்ராக்கு போறாங்க, மக்கள் உம்ராக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. உம்ராக்கு போறதுக்கு முன்பு எஹ்ராம் உம்ராவுடைய சட்டங்களை விளங்கிட்டு போறது. திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு முதல் திருமணத்துக்குரிய சட்டங்களை அந்த வாலிபர் அந்த யுவதி விளங்கிக் கொள்றது. தொழுகிறோம், நோம்பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஜகாத்துக்குரிய சட்டத்தை விளங்கிக் கொள்றது. சும்மா மிஸ்கினுக்கு பங்களிடு ஜகாத்து கொடுத்தேன் இல்லாம, இந்த 1,00,000 ரூபாய் ஜகாத் இருக்குது, இந்த ஜகாத்தை நான் எப்படி பங்கிடுறது, 8 வகையான மக்களுக்கு ஜகாத் கொடுக்கணும் என்று வந்திருக்குது. இந்த நாட்டுல அந்த 8ல 5 வர இருக்கிறாங்க, அவையவர்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது? ஒவ்வொரு வகையிலையும் மிஸ்கின்ல ஒரு 3 பேருக்கு, பக்கீர்ல ஒரு 3 பேருக்கு, இப்படி அந்த கடனால ஒரு 3 பேருக்கு, அந்த 3 பேர்ல கூட குறைய கொடுத்துக் கொள்ளலாம். 8 கூட்டத்தார்ல 5 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நான் இந்த ஜகாத்தை எப்படி கொடுக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, தெரியாக்களே, இல்முல் ஹால் அந்த நேரத்துல நான் இந்த அமலை செய்கிறேன். ஜகாத்தை நான் சில விஷயங்களை நான் முந்தையும் சொல்லியிருப்பேன், வருஷத்துக்கு ஒரு முறை பேசுறோம். ஒரு விஷயத்த அதான ஒரு விடுத்தம் சொல்லி முடிக்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் சொல்றோம். ஏன் அடிக்கடி தான் தக்கர்ற தக்கர்ற ஒரு விஷயம் அடிக்கடி பேசிக்கொள்ளதான் உள்ளத்துல பதிவாகும். ஒரு பெண்மணி வந்து நபி அவங்களை யார சொல்லலாம், எனக்கு இந்த சட்டத்தை சொல்லிட்டாங்களே, என்ன சட்டமும்மா, இல்ல என்ன கணவர் என்ன ஜகாத்தை கேட்கிறாருன்னா அவருக்கு கொடுக்கலுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓண்ட ஜகாத்த ஓண்ட கணவன் கஷ்டத்துல கடல்ல பக்கீர்ல மிஸ்கீன் கேட்டகரியில இருப்பாருன்னா கொடுக்கலாம். இப்ப யாரும் இதுல இருந்து மாற்று சட்டம் எடுக்க முடியாது. கணவன் இப்ப உடனே இங்க உள்ளவங்க எல்லாம் கேல்குலேஷன், அப்ப ஏண்ட ஜகாத்த மனைவிக்கு கொடுத்துருவோம், அது செய்யலாது. மனைவிக்கு செலவுக்கு நான் கொடுக்கணுமே தவிர ஜகாத் கொடுக்கறது இல்லை. ஜகாத் அதுக்குரியவருக்கு, வாப்பா தகப்பனும் தாயும் மகனும் மனைவியும் யார் பராமரிப்புல இருக்கிறார்களோ அவருக்கு ஜகாத் கொடுக்கிறது இல்லை, அவருக்கு பராமரிப்புக்குள்ள பணத்தை கொடுக்கிறது. ஆனா இதுல இருந்து ஒரு சட்டம் வெளியாகுது, வெளிநாடுகளுக்கு பெண்களை அனுப்பி அந்த பெண்ணுடைய சம்பாத்தியத்துல வாழக்கூடிய கணவன்மார்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யணும். அதே அவளுடைய பணம் அஸ்தினோர்க்கும் தலா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பெண்ணுக்கு கூட இத்தாவை கழிப்பதற்கு வீடு வசதியை கொடுங்க என்று குர்ஆன் சொல்கிறது. இதாக்கணும் தலா கொடுத்துதான். அப்ப அந்த பீரியடுடைய வீட்டுடைய வசதியையும் இந்த கணவன் தான் செஞ்சு கொடுப்போம். விவாகரத்து செய்து அனுப்பக்கூடிய பெண்ணுக்கே கொடுக்கணும் என்றா வாழ வந்தவளுக்கு கொடுப்பது அது ஆகவே கட்டாயம். கணவன் தான் மனைவிக்கு கொடுக்கணுமே தவிர மனைவி கிட்ட இருந்து கணவன் எடுக்கிறது என்பது கிடையாது. இப்ப இந்த விஷயங்கள்ல உணர்வு ஈமானிய அந்த உணர்வுகளும் தக்வாவும் வருமோ அப்பதான் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை. ஆனா நான் சொல்ல வந்தது இந்த ஜகாத் இல்முல் ஹால் யாருக்கு ஜகாத்தை கொடுக்கணும். சிலர் இப்ப கேட்க ஆரம்பிப்பாங்க ஜகாத்துல் ஃபித்ர் காஃபிர்களுக்கு கொடுக்கணுமா ஜகாத்துல் ஃபித்ர். நான் சொல்றது இந்த வாப்பா, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்றது அது எங்கட முஸ்லிம்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள ஒரு இபாதத். அந்த 2.5 கிலோ அரிசி எடுத்துக்கொண்டு நீங்க போயிட்டு இந்த மிஸ்கின்கள் காஃபிர்களை தேடி கொடுக்கணுமா? கொடுக்கறதுக்கு இது ஒன்றுதானா இருக்குது? காபிர்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறானே, இந்த 2.5 வீத ஜகாத்துல போயிட்டு காபிருக்கு நீங்க கொடுக்கணும்? ஏன் இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்க? எது அல்லாஹ் சஹாபாக்கள் வந்து கொடுக்கறது என்று வரக்கூடிய நேரத்துல அவர்கள் தன்னுடைய தேவையை விட்டுட்டு மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய தேவை விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு, யுத்தத்தில் 3 பேரும் தண்ணி குடிக்கல மற்றவர்களுக்கு கொடுக்கிறாங்க. கொடுப்பது என்பது சரியத்தில் ஜகாத் மட்டுமல்ல, காவிர்களுக்கு தாராளமாக கொடுங்க, வருஷம் முழுதும் கொடுங்க. உங்களுடைய சமய அறையில நீங்க சமைக்கக்கூடிய அந்த கறியை கூட ரசூலுல்லாஹி செல்லம் அதுல ஹோதி அதுல கொஞ்சம் ஆனத்தை சாலனை கொஞ்சம் கூட்டிக்கோங்க, அக்கம் பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுங்க. அது பௌத்தரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஜகாத்துல் ஜகாத்துல் ஃபித்ர் கொண்டு போயிட்டு காவிர்களுக்கு கொடுக்க அதுக்கு இதுக்கு சும்மா ஃபத்வா கேட்காம உங்களோட உள்ளத்தை கொஞ்சம் விசாலப்படுத்தி கொண்டு தாராளமாக அல்லாஹ் தந்த பணத்திலிருந்து செல்வத்திலிருந்து அவங்களோட நோய்க்கு அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட என்ன தேவைகள் இருக்கிறதோ அதில் அல்லாஹ் தந்ததுக்கு செலவழிங்க. அதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு வளர்ந்தது. அதனால இல்முல் ஹால் இன்றைகளுக்கு இல்முல் ஹால் என்னது ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. முதலாவது இல்ம், இல்முடைய முக்கியத்துவம். இரண்டாவது இல்முல் ஹால், இந்த நேரத்துக்குரிய இல்ம். நான் இப்ப மற்ற விஷயங்களை பேசுறத விட ரமதானை பத்தி பேசினா எல்லாருக்கும் பரோஷனமா இருக்கும். நோம் என்பதே அல்லாஹு தஆலா வகுத்த ஒரு முக்கியமான கடமை. இந்த நோம்பை ஒவ்வொருவரும் பிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா கட்டளை. நோம்பை யார் பிடிக்கிறது? ஒரு முஸ்லீம் பிடிக்கிறது. முஸ்லிமுக்கு வயது வந்தவருக்கு புத்தி உள்ளவருக்கு இன்னும் ஹைது நிஃபாதிலிருந்து சுத்தமாக இருக்கக்கூடியவர் யாருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குதோ இவர்கள் மீதுதான் நோம்பு கடமையாகிறது. முஸ்லீமாக இருக்கணும், காஃபிர் மீது நோம்பு கடமை இல்லை. இது சட்டத்துடைய ஒரு ஒரு இருக்குது. ஒரு காஃபிருக்கு நோம்பு கடமையா இல்லையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மா சலகக்கும் ஃபீ ஸக்கர் காலூ லம்னக்கும் மினல் முஸல்லீன். நரகத்தில் அல்லாஹ்வை மறுத்து நிராகரித்தவர்கள் கூட்டப்பட்ட பிறகு அவர்கள் கேட்கப்படுவாம், நீ ஏன் நரகத்தில் இருக்கிற? அவர் சொல்லுவார், நான் தொழுகை இல்லை அதனாலதான் நரகத்தில் இருக்கிறேன். அப்படின்னா ஈமான் இல்லாதது ஒரு குற்றம், தொழுகாதது 2வது குற்றம். ஈமான் இல்லாதது ஒரு குற்றம், அது தொழாதது 2வது குற்றம். இந்த 2 குற்றத்துக்காக இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து. அபூ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இல்ல ஈமான் மட்டும்தான், இப்படி முரண்பாடுகள் இருக்கிறது. முஸ்லிமுக்கு நோம்பு கடமை, அவருக்கு வயது வந்திருக்கணும். வயது வயது வர்றது என்பது பெண்கள் சில நேரத்தில் 10-11 வயதுலையும் மாதவிடா எப்ப ஆரம்பமாகதோ அதுதான் வயது. வயது வந்தது என்றது 18 அரசாங்கத்துடைய சட்டம் அல்ல. எப்ப மாதவிடாய் வருகிறதோ பெண்களுக்கு அப்ப நோன்பு கடமையாக ஆரம்பித்து விடுகிறது. ஆனா சிறு வயதிலிருந்தே நோன்பு நோக்கி வைக்கிறது சாபாக்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த அந்த பிராக்டிஸ ஒருவேளை எங்களால செய்ய முடியாது. அதை நாங்கள் மதிப்போம், அதை கண்ணியப்படுத்துவோம். உதாரணமாக சஹிவான அதி சஹி முஸ்லிம்ல வந்திருக்கிறது, பால் குடிக்கும் குழந்தைகளை கூட நோன்பு காலத்துல மிக பேணுதலாக பால் ஊட்டாமல் இஃப்தார் நேரம் வரைக்கும் விளையாட்டு காட்டி காட்டி அமர்த்தி வச்சிருப்பாங்களாம். இன்றைக்கு அதை செய்யறதுக்கு நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம், செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா இதை யாரும் குறை காண மாட்டோம். இதுதான் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஓ அப்படி எல்லாம் செஞ்சாங்க, அதை பத்தி பேசக்கூடாது. அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஈமான், அந்த காலத்துல உள்ள சக்தி. இன்றைக்கு ஒரு 5 வயது பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு பிடிக்கிறது. எனக்கு தெரிய, நான் 5 வயதுல இருந்து நோன்பு பிடிச்சிருக்கிறேன். 6 வயது 7 வயதுல நோன்பு பிடிக்க, 7 வயதுக்கு கூட அதுக்குரிய உற்சாகத்தை உண்டாக்குறது. ஆனா கடமையாகிறது, கடமையாகிறது. இப்ப ஒரு பெண்ணுக்கு கடமையாகுவது என்பது அவருடைய மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்திலிருந்து. சிலவேளை 11 வயதுலையும் இந்த பாலிய கிருமிக்கு வயது வந்து விடுகிறது. இப்ப ரொம்ப கடமையாகிறது. இப்ப மாதவிடாயுடைய இந்த மென்சஸுடைய இந்த காலமும் நோன்புக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. பெண்கள்ல 2 வகையான பெண்கள் 29 நோம்பையும் கட்டாயம் பிடிப்பாங்க. ஒரு 8-9 வயதுக்குள்ள முழு நோம்பையும் சில நேரத்துக்கு பிடிச்சிடும். 60-70 வயது தாய், அவளுக்கு மென்சஸ் என்றதே இல்லை. அவளுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துருச்சு, நோயின் காரணத்தினால இப்ப அவளுக்கு மென்சஸ் கிடையாது, வயதின் காரணம் கிடையாது. அவர்களுடைய இந்த வயதுக்கு பிறகு கிடையாது, இப்ப அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க? 29 நோம்பு. யாருக்கு இது இருக்குதோ அவர்களுடைய நோன்பு கலாவாகும். நோன்பு பிடிக்கிறது ஹராமாகும். நோன்பு பிடிக்கிறது ஹராமாகும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டால் ஒரு கேள்வி, தொழுது கலா செய்யறது இல்ல, நோன்பு கலா செய்ய வேணும், ஏன் இது என்று கேட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆச்சரியப்பட்டு அதுபுற சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாவுடைய கட்டளை வரும் பொழுது கண்ணை பொத்திக்கொண்டு அமல் செய்யறதுதான். அதுக்கு ரீசன் தேடணும் கட்டாயம் இல்ல. சில சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சில நேரத்தில் ரீசன் கேட்டுக்கொள்ளலாம். ரீசன் இருக்குதோ இல்லையோ பாருங்க. இன்னைக்கு அதான் சொல்ல போல அதான் சொல்ல போல பள்ளியில் எல்லாரும் பாப்பீங்க, மைக்ல தான் அதான் சொல்றாங்க. ஆனா விரல காதுக்குள்ள போட்டுக் கொள்றது. அன்றைக்கு அதான் சொன்னாங்க, என்னதுக்கு வரல காதுக்குள்ள போட்டாங்க? என்னன்னா இந்த சத்தத்தை கூடுதலாக கூட்டுறதுக்காக. அவன் இன்னைக்கு அது தேவையில்லையே. இல்ல, நபி அவர்களோட முன்னிலையில சஹாபாக்கள் செய்தார்கள் அல்லவா? நபி அவர்களோட முன்னிலையில சஹாபாக்கள் இந்த அமல செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால நினைச்சு தவாப் செய்யக்கூடிய நேரத்துல 3 முறை இப்படி நெஞ்ச தள்ளி கொண்டு ஓடுறது. ஏன் இதை செஞ்சாங்கன்னா, காப்பிர்கள் நபியவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க காப்பிர்கள் உங்களை எடை போடுறாங்க. நீங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிட்டு இப்ப நீங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்க. நீங்க நோஞ்சான போல தவாப் செஞ்சீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, அடே அங்க சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மக்கால இருந்து போனது அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாகிங் பண்ற போல கொஞ்சம் உங்களை ஜம்ப் பண்ணி கொண்டு நெஞ்ச முன்னுக்கு தள்ளி கொண்டு ரமல் செய்யுங்க. அது ஒரு பாதை. இன்றைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க உலமாக்கள், அன்றைக்கு மலையிலிருந்து காபிர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க, அதனால நபி நெஞ்சுக்கு இப்படி தள்ளி செய்ய சொன்னாங்க. இன்றைக்கு யாரும் பாக்குறதுக்கு இல்ல, அதனால செய்யாதீங்க. சில இபாதத் இருக்கிற ரீசனுக்காக செய்யறது இல்ல. அல்லாஹ் நபியுடைய அல்லாஹுடைய கட்டளை, நபியுடைய சுன்னத். அப்ப அவா நோன்பு என்பது பெண்களுக்கு மாதவிடாய் வந்துட்டா நோன்பு கிடையாது. குடிக்க கூடாது. ஆனா அந்த நேரத்திலையும் பெண்கள் என்ன செய்யணும், நோபாளிகளை போல தன்னை காட்டிக் கொள்ளணும், மறைவாக தனக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாடுகளை மறைவாக தான் சாப்பிட்டுக் கொள்ளணும். ஏன் 9 வயதுக்குள்ள நோன்புடிக்கிறது, 7 வயதுக்குள்ள நோன்புடிக்கிறது, தாய் நோன்புடிக்கிறா இல்ல என்றது அந்த பிள்ளைக்கு இன்னும் தெரியாது. அப்ப இந்த வணக்கத்தை அந்த ஒரு முறையாக செய்வதுதான் ஆக பிரதானமாக இருக்கும். ஆக நோன்பு கடமை ஆகிறது முஸ்லிமுக்கு, வயது வந்தவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு. சுகீனமாக இருக்கிறாங்க, மென்டலி அவர்கள் எஃபெக்டட் ஆக இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த நோன்பு கடமையாக மாட்டாங்க. இன்னும் ஹைது நிஃபாஸில் இருந்து அவர்கள் சுத்தமாக இருக்கணும். ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு நாள் அதை விட குறைவாகவும் சில நேரம் ஒரு பெண்ணுக்கு பிளீடிங் நின்றலாம். ஆனால் இந்த பிளீடிங் சில நேரத்துக்கு 60 நாளும் நீடிக்கலாம். சில தாய்மார்கள் நான் புள்ள பெற்றிருக்கிறேன் அதனால எனக்கு நோம்பு இல்லை என்று சும்மா நினைச்சு கொள்றது, நினைக்கிறதால வந்து நடக்காது. உங்களோட பொசிஷன் என்ன, உங்களோட பிளீடிங் நின்றுச்சா, தொடக்கு நின்றுச்சா, என்னைக்கு நிக்கிறதோ அண்டையில இருந்து உங்களுக்கு நோம்பும் கடமையா இருந்துச்சு. உங்களுக்கு நோம்பு பிடிக்க இயலாதது அது ரெண்டாவது விஷயம். நான் இந்த பேச நினைச்சதே பெண்களோட சம்பந்தப்பட்ட நோம்புடைய சில சட்டங்கள் என்றா இது பேசப்படுறதே இல்லை. அதுல ஒன்று நான் எடுத்திருக்கிறேன், இது நோம்பு கடமை ஆகிறதுல ஒரு மென்சஸ் இருந்தா அந்த பெண்ணுக்கு நோம்பு இல்லை, ஆனா கதா இருக்குது, அதுக்குரிய காரணத்தை சொல்லலாம். தொழுகையில கதா இல்ல, ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கிட்ட இதை பத்தி கேட்ட நேரம் சொன்னாங்க, தொழுகை அல்லாஹ் 15 நாளுடைய பெண்களுக்கு மென்சஸ் வர முடியும் என்பது இமாம் அபூ ஹனீஃபா ஷாஃபியுடைய கருத்து. இந்த காலத்துல இருக்கிறா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். சட்டத்தை பேசும் பொழுது நாங்க சட்டத்தை தான் பேசுவோம். ஒரு பெண்ணுக்கு மாதத்துல 15 நாள் பிளீடிங் இருந்தா அந்த 15 நாள் அந்த பெண்ணுக்கு துல தேவை இல்லை. அப்ப ரெஸ்ட் ஆஃப் தி 15 டேஸ் இந்த பெண் துளரும். இப்ப சில பெண்களுக்கு அதுலயும் நோய் இருக்குது, அவ அந்த நோய் இருக்கிற 15 நாளைக்கு மேல ஒரு பெண்ணுக்கு பிளீடிங் இருக்கும் என்று சொன்னா அந்த பெண் தொழுதுதான் ஆகணும். எப்படி தொழுறது, ஒவ்வொரு தொழுகையையும் தன்னை சுத்த பண்ணி கொண்டு தொழுது. அதனுடைய விஷயங்களை டீட்டெயிலாக நீங்க உலமாக்கள் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாட்டுல மதரசாக்கள், படித்த பெண்கள், ஆலிமாக்கள், முஅல்லிமாக்கள் தாராளமாக இருக்கிறாங்க. இதனுடைய டீட்டெயிலை நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். கணவன்மார்களுடைய கட்டாய கடமை இந்த விஷயங்களையும் மார்க்கத்துல உலமாக்களோட இருந்து டிஸ்கஸ் பண்ண. உலமாக்களுக்கு நேற்று நான் வலியுறுத்தி சொல்லேன், ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லி வருகிறேன், மஸ்ஜிதுகளில் நல்ல சந்தர்ப்பம். இந்த கொல்லுப்பட்டி பள்ளியில நுகருக்கு போற ஒரு நிகழ்ச்சி, இதுல நாங்கள் முந்தைய என்ன செய்யறது, ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து உலமாக்களுக்கு பேச வைக்கிறது. ஒவ்வொரு தலைப்புல 20-30 நாளும் 30 தலைப்புல பேசுவார்கள். 30 சட்டத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்வீங்க. இது சந்தர்ப்பம். நாட்டில் உள்ள 2500 மஸ்ஜிதுகள்லயும் உலமாக்கள் என்ன செய்யணும், ஒரு நேர தொழுகைக்கு பிறகு இருந்து மக்களுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி கொடுக்கணும். அதுல இந்த சப்ஜெக்டையும் எடுத்து பேசணும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். உங்கத்து ஸ்டாலிக் என்ற சிக்கு கிரந்தம் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு பேசினீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தா ஆண்களும் விளங்குவாங்க, தந்த மனைமார்களுக்கும் போய் இந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். பாருங்க, நோம்பு உங்களுக்கு கடமையாகுது. இப்ப நீங்க இந்த நிலையில இருந்தீங்க, ரெண்டு நிலைமை இருக்குது. பெண்களுக்கு மாதவிடாய் வந்தது 10 நாள், 7 நாள், 5 நாள் நோம்பு பிடிக்க மாட்டாங்க. நோம்பாளிய போல முடியுமான அளவு தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்க. பசி வரும் பொழுது ஒரு மறைவான இடத்துல இருந்து சாப்பிட்டுக் கொள்வாங்க. நோம்பு என்ன செய்வாங்க, கதா செய்வாங்க. கதா செய்யறதுக்கு இந்த வருஷம் செய்வோம், அடுத்த வருஷம் செய்வோம், அடுத்த வருஷம் செய்வோம். எத்தனையோ பெண்மணிகள் தௌபா செய்ய வேண்டி இருக்கும், போன வருஷத்துடைய கதாவும் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வருஷம் போகும் பொழுது ஒரு ஃபித்யா 600 கிராம் ஃபித்யா கொடுக்கிறதும் கட்டாயமாக விடுகிறது. இந்த வருஷம் நீங்க நோம கலாக்கினீங்க, அடுத்த வருஷத்துக்கு முதல் புடிச்சிட்டீங்க 5 நோம்பு, பிரச்சனையே கிடையாது. இந்த வருஷத்திலே நோம்பு அடுத்த வருஷமும் பிடிக்கல, அடுத்த வருஷம் தான் முடிக்க போறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம். அப்ப அந்த நோம்பையும் கலாசிகரும் இந்த அஞ்சு நோம்புக்காக வேண்டி 600 கிராம் ஒரு நோம்புக்கு வீதம் பிதியா கொடுக்கணும். இது பெண்களுடைய நோம்புடைய விஷயத்துல உள்ள ஒரு பிரதானமான விஷயம். நோம்பு பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு, அப்ப நான் சொன்னேன் பிரசவத்துல அவர்கள் பிள்ளைய பெற்றெடுத்துட்டா 2 நாள்ல பிளீடிங் நின்றுச்சு, 10 நாள்ல நின்றுச்சு, 15 நாள்ல நின்றுச்சு. இப்ப பிளீடிங் நின்ற பிறகு நோம்பு வந்துருச்சு, இப்ப நோம்பு தாய் வந்து நோம்பு பிடிக்கக்கூடிய நிலையில இல்ல, ஏன் ஃபீடிங் பண்றாங்க குழந்தைக்கு, அவங்களால நோம்பு பிடிக்க. இப்ப இந்த நோம்பு இந்த தாய் கலா செய்யணும். நோம்பு ரெண்டு வகையான, இப்ப இந்த தாய்க்கு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அவருடைய இந்த பிரசவத்துடைய பிளீடிங் நின்று விட்டது 15 நாளைக்கு பிறகு. இப்ப இந்த ரமலான்ல நோம்பு பிடிக்கணும், இப்ப நோம்பு பிடிக்கிறாங்க அல்ஹம்துலில்லா, பிரச்சனை இல்ல. நோம்பு முடிச்சிட்டு போக்கல, இப்ப மென்சுரேஷன் வருது, மென்சுரேஷன் வருது. அப்படி வரும் பொழுது அந்த மென்சுரேஷனுடைய காலத்துல நோம்பு அவர்களுக்கு கடமை இல்லை. இதுதான் இதனுடைய சட்டமாக இருக்கும். ஆக தாய்மார்கள் எப்ப அவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு லீடிங் நின்று விடுகிறதோ அந்த பிளீடிங் உடைய காலத்தில் அவர்களுக்கு நோம்பு கடமை இல்ல. எப்ப பிளீடிங் நின்று விடுகிறதோ அப்ப நோம்பு. நான் குளிக்கல, பிளீடிங் நின்றுச்சு குளிக்கல, அதனால நோம்பு பிடிக்க நோம்பு கட்டாயம். எப்ப பிளீடிங் நின்று விடுகிறதோ நோம்பு கட்டாயமாகி விடுகிறது. அந்த நோம்ப நீங்க கதா செய்யணும். எப்ப உங்களோட உடல் ஆரோக்கியம் இல்ல அதனால நோம்பு விடுறீங்க, இல்ல பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக நோம்பு விடுறீங்க, ரெண்டும் வித்தியாசமான சட்டங்கள். ஆக ஒரு மனிதனுடைய பல நிலைமைகள் இருக்கிறது நோம்புடைய விஷயத்தில். இல்முல் ஹால் இந்த நேரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். ஒன்னாவது முஸ்லிமாக இருப்பது, வயது வந்திருப்பது, அதனுடைய விவரங்களை சொல்லியிருக்கிறேன். மாதவிடாயையும் பிரசவத்தினுடைய அந்த பிளீடிங்கை பற்றி சுத்தமாக இருப்பது. மூன்றாவது உடல் சுகத்தோடு இருப்பது. ஒருவருக்கு நோய், சிலருக்கு அஸ்மா நோய், சிலருக்கு ஹார்ட்டுடைய பேஷண்ட், அவருக்கு சில நேரத்தில் ஒரு டேப்லெட்ஸ் வாயில வச்சுக்கொள்ள வேண்டுவார், ஒரு பக்கொண்டு அவர் அடிக்க வேண்டி வரும். இப்ப இவருக்கு தங்கடம், இவர் நோய் பிடிக்கிறார். அப்ப சிலருடைய நோய் இருக்குது, இந்த இந்த பீரியடுக்குள்ள நோய், அவருக்கு காய்ச்சல், டெங்கு, ஃபீவர், எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்தையும். அந்த நேரத்தில் நோம்புடைய காலத்தில் அவருக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குது. இப்ப இவருக்கு நோம்ப கலா செய்ய முடியும், அவர் என்ன செய்வார்? நோம்ப கலா செய்வார். அப்ப அவருடைய பிரச்சனை இல்லை. சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வயோதிபத்தின் காரணத்தினால நோம்பே பிடிக்கலாது, அல்லது சில கேஸ்டிக் போன்ற நோயினால அவருக்கு நோம்பே பிடிக்கலாது. இவரும் நோம்புடைய விஷயத்துல ஒழுக்கத்தோட, அதனால பப்ளிக்ல போயிட்டு இவர் சாப்பிடுறதும், பப்ளிக்ல போயிட்டு நோம்பு இல்லாத போல காட்டுவதும் இல்லை. இவர் எந்த அளவுக்கு முடியுமோ நோம மதிச்சு, தனக்கு நோய் இருக்குது அது ரகசியமாக, அதுக்குரிய சாப்பாடை இவர் சாப்பிட்டுக் கொள்ள. ஆனால் யாருக்கு தீராத நோய்கள் காரணத்தினால நோம்பு பிடிக்க முடியாதோ அவர்கள் என்ன செய்யணும்? ஃபிதியா கொடுக்கணும், 600 கிராம் வீதம். ஒரு தாய் 70 வயது, அந்த தாயால இப்ப நோயின் காரணத்தினால சுகர் கூடி இருக்குது, பிரஷராக இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது, அந்த தாய்க்கு என்ன செய்ய முடியாது? நோம்பு பிடிக்க. அந்த தாய் இந்த நோம்புக்காக வேண்டி ஒரு நோம்புக்கு 600 கிராம் வீதம் பிதியா கொடுக்கும். இதே போலதான் பிரெக்னன்ட் உள்ள தாய்மார்கள், சுகயினமான தாய்மார்களுடைய சட்டங்களும் இதே வகையாகத்தான் அமையும். அடுத்தது குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் 90 வயதை அடைந்து விட்டேன், 99 வயதை அடைந்து விட்டேன். என் வஃபாத்துக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, தாபியீன்கள் அதுக்கு பின்னால வந்தவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 99 வயதை அடைந்தார்கள், ஆனா அவட கடைசி வருஷம் அவர்களால நோம்பு பிடிக்க முடியாமல் ஆகிவிட்டது.
அந்த வருஷத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், பிதியா கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருஷம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, 63 வயசு வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 வருடம் வரைக்கும் கடைசி 9 வருஷம் நபி அவர்களுடைய நோன்பு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சிலர் 80 வயதிலேயும் மாஷா அல்லாஹ் நல்ல, சிலருக்கு 30 வயதிலேயும் நோயின் காரணத்தினால் அவர்களால் கேளாம இருக்கும். யார் அப்படி நிலைமையில் இருக்கிறார்களோ அவனுக்கான மின்கும் மரியாதன் அவளா சஃபரின் ஐயாமின். யார் அப்படி தீராத அந்த அந்த பிரயாணத்துல அந்த நேரத்துல பிரயாணத்துல அல்லது நோயில் இருக்கிறார்களோ வேறொரு நாள் அவர்கள் நோயை கலா செய்வார்கள். அல்லது அல்லதீனம் யாருக்கு நோன் பிடிக்க முடியாதோ வயோதிபத்தின் காரணத்தினால் அல்லது பிரசவத்தின் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்வார்கள், நோம்ப அவர்கள் கதா செய்வார்கள். வயோதிபர் பிதியா கொடுப்பார் வயோதிபத்தின் காரணத்தினால். யார் பால் கொடுக்கிறாங்களோ தன்னுடைய உடலுக்கு வருத்தம் இருக்குது அதனால நோம்ப கதா செய்யறா பிரச்சனையே கிடையாது. குழந்தைக்காக நான் நோம்ப விடுறேன் என்று சொன்னா அந்த நோம்புக்கு ஒரு பிதியா கொடுக்க வேண்டும். தனக்காக கலா செஞ்சா இல்ல, குழந்தைக்காக கலா செஞ்சா இருக்குது. இது ஒரு 600 கிராம் வீதம் ஒரு நோன்புக்கு கொடுக்கிறது. இன்னும் இந்த நோன்ப சரியாக்கிக் கொள்வதற்கு தாய்மார்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீயத்து வைத்துக் கொள்வது. நாங்க எல்லாரும் வச்சுக்கொள்ளதான் வேணும், எல்லாருமே இன்னைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருவோம். இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு சட்டத்தை லேசாக்கி இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய சட்டப்படி ஒவ்வொரு இரவும் நோன்புக்கு நீயத்து வச்சு ஆக வேண்டும் என்ற ஹதீஸ்ல வருகிறது. மல்லம் யுபய்யிது ஸியாம கப்ல அல்ஃபஜ்ர் ஃபலா ஸியாம். ஃபஜ்ருக்கு முத யார் நீயத்து வைக்கலையோ நான் கடமையான நோன்பை நோக்கிறேன், இந்த ரமலானுடைய கடமையான நோன்பை நோக்கிறேன் என்று யார் நீயத்து வைக்க இல்லையோ அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டி வரும். இது சட்டம் அதே அதற்கு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் ஃபஜ்ருக்கு முத நீயத்து வைக்க இல்லையோ அவருடைய நோன்பு கிடையாது. அப்ப அந்த நோன்பு என்ன செய்யணும், கலா செய்ய வேண்டி வரும். ஒருவர் நோம்புடைய நீயத்து வைக்கவே இல்லை, பெண்கள் வேலையில குசினில எல்லாத்திலையும் இருந்தாங்க நீயத்தே வைக்க. அதுக்கு நான் ஒரு லேசான சட்டத்தை ஷாஃபியுடைய இமாம்கள் இதை நிகழ்படுத்திருக்கிறார்கள். சில நேரத்துல இமாம்களுடைய கருத்துகள் மற்றவர்களுக்கு ரஹ்மத்தாக அமைதல்லவா. ஆண் கணவன் மனைவியை தொட்டா இமாம் ஷாஃபியுடைய கருத்துப்படி ஒது முறியும் என்பது. ஆனால் பாபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் அப்படியே அல்ல. இது ஹதீஸ்ல இருந்தால் எடுக்கப்பட்டது, குர்ஆன்ல இருந்து எடுக்கப்பட்டது, ஹதீஸ் குர்ஆன்ல இருந்து. ஆனா உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது மனைவியை பிடிச்சிட்டு போகும் பொழுது இமாம் அபு ஹனீஃபாட சட்டத்தை என்ன செய்கிறார்கள், ஆலோசிக்கிறார்கள். இதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த மஸ்அலால இந்த சட்டத்தை இலகுபடுத்திருக்கிறார்கள். எப்படி இலகுபடுத்தினார்கள், அவங்க சொன்னாங்க நான் 30 நோன்பையும் குடிக்கிறேன் என்ற ஒருவர் நீயத்து வச்சுட்டா இடையில நோன்புல நீயத்து வைக்க மறந்தாலும் அவருக்கு கலா செய்ய தேவைப்பட மாட்டாது. அப்ப இன்னைக்கு இதை கேட்கக்கூடிய உலகத்துல தமிழ் பேசக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இதை கேட்பார்களோ எல்லோரும் தன்னுடைய நீயத்தை குறிப்பாக தாழ்வார்கள். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், அங்கே ஒரு இலங்கையை பொறுத்த வகையில நீயத்தொண்டு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஏன் இப்படியான ஒன்றை செஞ்சு கொடுக்கிறாங்க என்று சொன்னா அந்த நீயத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ்ல அமல் செய்யறது. இது இமாம்கள் தன்னிச்சையாக உண்டாக்கிறதும் அல்ல, இது ஒரு ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு நஃபிலான நஃபிலான நோன்பாக இருந்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வாராங்க நுஹருக்கு முந்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க எது இருக்குதா சாப்பிட்றதுக்கு, எது இருக்கு இல்ல. அப்ப இல்லன்னு சொன்னா அது 10 மணி நேரம். அப்ப நபி சொன்னாங்க நான் இன்னைக்கு யாரும் பகல் முன்பு முகருக்கு முன்பு பொது நாட்கள் சுண்ணத்தான் ஒரு நோம்பு பிடிக்க நாடினா இரவு நீயத்து வைக்கலாடி நீ அவர் என்ன செய்யலாம். ஆனா பரதால நோம்பு அப்படி முடியாது, ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்கிறது தான் அசை. ஆனால் இலகுபடுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஒரு சட்டத்தை இமாம்கள் வகுத்திருக்கிறார்கள்.
இது மிக இலகுவாக நமக்கு ஆக்குவதற்குரிய ஒரு வழியாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். சில விஷயங்கள் நோன்பு முடிக்க மாட்டார்கள், அதுல மறதியாக ஒரு மனிதன் சாப்பிட்டு நோன்பு முடிச்சிருக்கிறோம், மறதியாக சாப்பிட்டோம், நோன்பு முடிஞ்சிருச்சு சொல்லி வாங்க வாங்க பிஸ்மில்லா நல்ல உட்கார்ந்து மறுவ சாப்பிட்டுறாங்க. இந்த சட்டம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா தப்பித்தவரு. பாருங்க, உலமாக்கள் சில விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வயோதிபர் தண்ணியை குடிக்கிறாரு தெரியாம, அவர் விட்டுருங்க, அவர் குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சொல்லுங்க. ஒரு வாலிபரோ நிப்பாட்டுங்க, என்ன நோம்புலையா அவரு ஞாபகம் உடனே பண்ணிடுவோம். என்ன வயதாளி தாகம் சூடு ஏதோ கஷ்டத்துல அவர் குடிச்சது அப்புறம் நோம்பா ஓ மறந்துட்டனே என்று சொன்னா அப்படின்னா நீங்க நோம்ப தொடருங்க. இது எல்லாம் உங்களுக்கு தந்த உணவுதான். வாலிபர் அதுக்காக வேண்டி நான் மறந்தில செய்யறேன் போற நடிச்சுக்கிட்டு யாரும் செய்ய கூடாது, நோம்பை பார்த்தாதான். விளையாட்டுக்கு பரிகாசத்துக்கு அதிரை சொல்லி தந்தாங்கன்றதுக்காக வேண்டி வாலிபர்களுக்கு சாட்டுறதுக்காக சில வாலிபர்கள் அப்படியும் செஞ்சிருவாங்க. அப்படி யாரும் அல்லாஹுடைய பாதத்தோடு பரிகாசம் பண்ண போகக்கூடாது. மறதி இந்த எது மறதி என்று இருக்குதோ அதுதான் மறதி. ஒரு மனிதன் மறதியில சிலருக்கு கையில பேனா வச்சு கூட பேனா தேடுவாங்க, கண்ணாடியை போட்டுக்கொண்டு கண்ணாடியை தேடுவாங்க, அதுதான் மறதி. சொல்ல வேண்டிய தொழுகே மறந்துட்டான் மனிதன். மறதியில ஓஹோ அசர் நுகர சொல்ல வேணும் ஏதோ வேலையில ஜோலியில மறந்து மறதி இந்த எது இருக்குதோ அந்த மறதியில ஒரு மனிதன் குடிச்சா அவனுடைய நோன்புக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இந்த நோன்பு கதா செய்ய வேண்டியதும் இல்ல, அந்த நோன்பு அவருக்கு தாராளமாக இருக்குது, தாராளமாக நோன்பு குடிக்கலாம். எச்சி ஒரே நோன்புக்காக வேண்டிய எச்சை துப்பிக்கொண்டே இருக்க தேவையில்லை. அது இயற்கையாக மனிதன் வாயில உள்ளதுதான். சளி மனிதனுக்கு கார் எழுதுகின்றதுதான், அது கட்டாயம். அதையும் ஒரு டிசிப்ளினோட ஒரு ஒழுக்கத்தோட முறையாக அவைகளை அனுஷ்டித்துக் கொள்ளணும். ஒரு மனிதன் வந்து தலைக்கு என்ன வைக்கிறார், கண்ணுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ் போடுறார் கண்ணுக்கு. அந்த காரம் சிலருக்கு அந்த ஐ ட்ராப்ஸ் போடுற காரம் சிலருக்கு தொண்டைக்கு வரலாம், நோ ப்ராப்ளம், அது பிரச்சனையே கிடையாது. மனிதன் என்ன செய்யறாரு? For more lectures, visit slhub.com.